الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تحرموا الطيبات ما أحل الله لكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين. صدق الله. قال النبي صلى الله عليه وسلم: كل أمتي يدخلون الجنة إلا من أبى. قيل: من يأبى يا رسول الله؟ قال: من أتاني دخل الجنة، ومن أساني فقد أبى، أو كما قال عليه الصلاة والسلام. الله من نلدي أرخلي أنب صهود أرخلي بري أرخلي அல்லாவை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா நமக்கு மிக அழகான இலகுவான எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒரு தீனை தந்திருக்கிறார். அந்த தீன் இந்த மேல் சொன்ன தன்மைகளை உள்ளடக்கிய காரணத்தினால்தான் இன்று 1400 வருடம் கடந்தும் அல்லாஹ் அதனுடைய அனைத்து விஷயங்களையும் பாதுகாத்திருக்கிறான். நிச்சயமாக இது பாதுகாக்கப்படும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள், வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்யக்கூடியவர்கள், எங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய கலாம், நபியவர்களுடைய ஹதீஸ் அவைகள் வெளியாகும் பொழுது அதை மக்கள் மார்க்கம் என்று தெரிந்து கொள்வார்கள். நாம் முஸ்லிம்களாக இருந்து வேறொன்றை செய்தால், குர்ஆன் சொல்வதற்கு மாற்றமாக செயல்பட்டால், நபியவர்கள் சொல்வதற்கு மாற்றமாக செயல்பட்டால், முஸ்லிம்கள் மார்க்கத்தோடு பற்றுள்ளவர்கள், அவர்கள் செய்வதும் மார்க்கம் என்று மக்கள் தவறாக எண்ண ஆரம்பித்து விடுவார்கள். இது எங்களுடைய அப்படிப்பட்ட நடவடிக்கைகளால் வெளியில் உள்ள சக்திகளுக்கு நல்ல சந்தர்ப்பமாக போயிடுச்சு. இஸ்லாம் தீன பற்றி தவறாக சித்தரித்து காண்பிக்க. கனிமானவர்களே, எல்லா காலத்திலையும் மார்க்கத்தில் தீவிரம் கிடையாது. மார்க்கம் நிதானத்தை மிக தூர்நோக்குடன் செயல்படுவது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகாக நபி அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா காட்டி தந்திருக்கிறார். ஆனால் அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சில சில சந்தர்ப்பத்தில் அவர்கள் தீவிரமாக செயல்படுகிறார்கள். அவர்களுடைய அந்த தீவிர போக்கு, அது அல்லாஹ் ரசூலை பற்றி தப்பெண்ணத்தையும், அல்லாஹ் ரசூலை பற்றி விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலைமையையும் அது உண்டாக்கிவிடுகிறது. இதுதான் நான் இன்று பேச விரும்பும் தலைப்பு. நேரம் மிக சுருக்கமாக இருக்குது, அதனால மிக சுருக்கமாக நான் இதை முன்வைக்க விரும்புகிறேன். எல்லோரும் இதை கிரகித்து ஒவ்வொருவரும் தன்னையும் பாதுகாத்துக் கொண்டு தன் குழந்தைகளை, தன்னுடைய அக்கம் பக்கத்து வீட்டார்களை, தன்னுடைய மஹல்லாவை, தன்னுடைய நகரத்தை, கிராமத்தை, தான் வசிக்கும் ஊரை, நாட்டை இந்த தீவிரவாத போக்கிலிருந்து அதை பாதுகாக்க நாம் முன் வர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு பெண்ணை பத்தி கேள்விப்பட்டார்கள். அவங்க ஒரு கயிறு தொங்க வச்சு கழுத்தை அதுக்கு கொடுத்து தொழக்கூடிய நேரத்தில் தூக்கம் வரக்குள்ள அப்படி கழுத்து தடமாறும் பொழுது அது கயிறு அப்படி மாட்டிக்கொள்ளும், அவன் எழுப்பிடுவான். அப்படி ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதுக்கு எச்சரிக்கை செய்தாங்க, அப்படி செய்யக்கூடாது, இபாதத் செய்யக்குள்ள உற்சாகத்தோட அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கும் பொழுது அது ஒரு விழிப்போட, இதென்ன கயிறு கட்டிக்கிட்டு அதுல களத்திற்குள்ள எழுப்பிக்கிட்டு இபாதத் செய்யறது, அது இபாதத் செய்யறதுக்குரிய முறை அல்ல என்று நபி அவர்கள் கண்டித்தார்கள். அப்ப ஒரு இபாதத் செய்வதாக இருந்தா உற்சாகத்தோட ஒரு ஆர்வத்தோட அல்லாஹ்வுட முன்னிலை நிக்கிறனே என்ற அந்த மன தைரியத்தோட ஒரு மனிதர் அதில் ஈடுபடும். நான் ரெண்டு சம்பவங்களை குறிப்பிட போகிறேன், ரெண்டும் நபி அவர்களுடைய காலத்தில் நடந்த சம்பவங்கள். இந்த சம்பவத்தினூடாக நாங்கள் சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் கண்டறிந்து கொள்ள முடியும். ஒன்னாவது ஒரு சஹாபி அபூதர் ரிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்களை பத்தி எதுவும் சொல்லக்கொள்ள மனசுல கண்ணியம் இருக்கணும், அவர்களை மதிக்கணும், குரானையும் ஹதீஸையும் நபியுடைய வாழ்க்கையும் பாதுகாத்து தந்தவர்கள் என்ற அந்த மனப்பதிவோடு தான் இவைகளை கேட்கும். ஆனால் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டு சில விஷயங்களை செய்வித்தான், பின்னால் வரக்கூடியவர்கள் அதை அவர்கள் செய்யாமல் இருக்க, பின்னால் வரக்கூடியவர்களுக்கு வழிகாட்ட, நீங்களும் இந்த இப்படிப்பட்ட தனித்துவமாக இது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அல்ல, இது அலைக்கும்பில் ஜமா, இது ஜமாத்தோட சேர்ந்து இருக்கணும், உம்மத்தோட சேர்ந்து இருக்கணும், இஜ்மாவோட சேர்ந்து இருக்கணும், அது எல்லாருடைய அபிப்பிராயத்துடன் சேர்ந்திருந்தா தான் அந்த உம்மத்து கைரான பாதையில் இருக்கும் என்பதை, இஜ்மாவுடன் சேர்ந்திருப்பதை விட்டு நகர்ந்து விடுவது என்பது அது வலிக்கேட்டில் கொண்டு போயிட்டு சேர்க்கும் என்பதை அது ஏகமனதாக உலமாக்கல் தீர்மானித்திருக்கிறார்கள். அதனால் ஜமாத்தை விட்டு பிரிஞ்சு போய் குர்ஆன் ஹதீஸுடைய வழிகாட்டலுக்கு அப்பால் தான் ஒரு சிந்தனையை உருவாக்கி அந்த சிந்தனையில மக்களை வழிநடத்தக்கூடிய நிலைமை ஒரு நாளும் வரக்கூடாது என்பதுதான் இங்கு நான் மிக வலியுறுத்தும் ஒரு விஷயமாக இருக்கிறது. சஹாபி அவர்கள் அபூதர் கஃபாரி ஒரு நாள் ஒருவரை ஏசித்தார்கள், கருப்பியின் மகனே என்று சொன்னார். இந்த வார்த்தை மிச்ச கடினமான அவர் சொன்ன அந்த தோர்ன பாணி அது உள்ளத்தை நோவிக்கக்கூடிய நபியவர்களுக்கு அது கேள்விப்பட்ட உடனே நபியவர்கள் இன்னும் ஆத்திரமடைந்தார்கள். நீ ஒரு ஜாஹிலியத்துடைய பண்பாட்டில் இன்னும் இருக்கிறா என்று சொன்னார். அபூதர் உன்னிடத்தில் இன்னும் அந்த ஜாஹிலியத்துடைய பழக்க வழக்கம் போகவில்லை என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்துட்டு, நீ உடுக்கிற ஆடைய உன்ட அடிமைக்கும் வேலைக்காரருக்கும் உடுப்பிக்கணும், நீ சாப்பிடுறத சாப்பிட கொடுக்கணும், இது உனக்கு நான் பிரத்யேகமாக தரக்கூடிய ஒரு மருந்து. டாக்டர்கிட்ட போனா நோயை பார்த்துட்டு மருந்து சொல்வாரு, ஆத்மீக மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கபடமும் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்களும் அவர்களுடைய அந்த கல்வில் ஏற்படக்கூடிய அந்த விஷத்தை போக்குவரத்துக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பத்தில் பல முறைகளை கையாண்டிருக்கிறார். ஜினாக்கு அனுமதி கேட்டவருக்கு அவருடைய நெஞ்சில கையை வைத்து அல்லாஹ் மஃபிர் தம்பஹு அதில் உம்ரஹு அவருடைய அல்லாஹ் மஃபிர் தம்பஹு அவருடைய அந்த பாவத்தை மன்னி என்று நபி அவர்கள் துஆ கேட்டார். அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல அந்த ஜினாவுடைய அந்த கற்பனையை இல்லாமலாக்கினார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பல சந்தர்ப்பத்தில் பாவத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு வழி காட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இவருக்கு சொன்னார். ஆனா இவர்கள் இதை ஒரு பொது சட்டமாக எடுத்து எல்லா விஷயத்திலையும் அப்படிதான் நடந்து கொள்ளணும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்து யாருமே பணம் சேகரிக்க கூடாது, ரெண்டரை வீதம் இல்ல ஜகாத் கொடுக்கிறது, ஜகாத் என்பது தன்னோட தேவைக்கு போக எல்லாத்தையும் கொடுக்கணும். எப்படி இன்றைய காலத்துல உலகத்துல ஒரு காலத்துல கம்யூனிசவாதிகள் பேசினார்களோ அந்த மாதிரி ஒரு சிந்தனையை தான் அவர்கள் முன்வைத்தார்கள். அது ஒரு பரபரப்ப பல இடத்துல உண்டாக்கியது. காலம் முடிஞ்சு உஸ்மான் ரதியல்லாஹு காலம் வந்து முஆவியா ரதியல்லாஹு அவர்களுக்கு கீழே ஷாம் தேசத்தில் இவர்கள் கவர்னராக இருக்கும் பொழுது அங்க இவர்கள் இப்படி ஃபத்வா கொடுக்க ஆரம்பிக்க கொள்ள, நீங்க ரெண்டரை வீதம் கொடுத்து போதாது, எல்லாத்தையும் கொடுக்கணும். அதுக்கு குர்ஆனுடைய ஆயத்தையும் அவர்கள் சான்றாக எடுத்து அல்லதீன யக்னு ஸஹப வல் ஃபித்தத்து மலாயின் ஃபீ ஸபீலில்லாஹ் பஷர் அஸாபில் அலீம் என்ற இந்த ஜகாத் கொடுக்காதவர்களுக்குள்ள ஆயத்தையும் அவர்கள் ஓதி எச்சரிக்கை செய்ய ஆரம்பிக்க கொள்ள மக்களிடத்துல பதட்டம் ஏற்பட மதீனாக்கு அவர்களை வரவழைத்து ஹஜ்ரத் உஸ்மான் சொன்னாங்க, வாப்பா நீ கொஞ்சம் இதை தவிர்த்துக்கோன்னு சொன்னாங்க. ஹஜ்ஜுக்கு போனா ஹஜ்ஜில் வரக்கூடிய மக்கள் எல்லாரையும் உட்கார வச்சுக்கொண்டு இந்த ஃபத்வாவை மறுவை கொடுக்க ஆரம்பிக்க கொள்ள அங்கு இன்னொரு பரபரப்பு ஏற்பட்டது. கடைசியாக ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் அழைச்சு சொன்னாங்க, அபாதர் நீ மிச்ச கண்ணியமான மனிதன், எனக்கு தெரியும். அல்லாஹ் உனக்கு பெரிய நன்மாராயங்களை நபியூடாக தந்திருக்கிறான், அதுவும் எனக்கு தெரியும். ஆனா உன்னால இது கட்டுப்படுத்த கஷ்டமாக இருக்குது, நீ எங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நீ தனிமையில போயிட்டு வாழு சொன்னாங்க. நீ கூட்டாக வாழ்றதுக்குரிய அந்த தன்மை உன்னிடத்துல இல்ல. அவர்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இது எனக்கு நீடிக்கிறதுக்குரிய நேரம் அல்ல, நான் சுருக்கமாக முடிக்கிறேன் இந்த தலைப்பை. அதனாலே அவர்கள் தனிச்சு போய் ரமஜான் என்ற இடத்துல வாழ்ந்தார்கள். அங்கே அவர்கள் மரணித்தார்கள். அவருடைய மரண நேரத்தில் மனைவி மட்டும்தான் இருந்தாங்க. சொன்னாங்க, யாரையும் தேடி பாருங்க வாராங்களாண்டு. ஒரு ஜமாத் ஒன்று உம்ரா முடிச்சுட்டு வந்து கொண்டிருந்தாங்க. அவர்கள் வந்து தான் அவருடைய ஜனாதா கிரிகைகள் எல்லாம் நிறைவேற்றினார்கள். அதிலையும் அவர்கள் பல நிபந்தனைகளை போட்டார்கள். நபி அவங்க சொன்னாங்க, அபூதர் நீ தனிச்சிருவா ஒரு காலத்துல, நீ ஒரு காலத்துல தனிச்சிருவா, நீ ரெண்டு பேருக்கு தலைவராக இருக்க கூடாது, உனக்கு அந்த குவாலிட்டி ஒன்று இல்ல என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார். இது ஒரு சம்பவம். ஒரு ஃபத்வா கொடுக்க கொலையும் மக்களை திருப்திப்படுத்த ஒரு கொள்கையை பரப்ப அல்லது ஃபித்னாவை உண்டாக்க தனக்கு தெரியும் என்ற மமதையில வீணான பத்வாக்களை கொடுக்க போகக்கூடாது. கூட்டாக ஜமாத்தாக இருந்து உலமாக்களுடைய கருத்தை அனுசரித்து மார்க்க சொல்லணுமே தவிர ஒவ்வொருவரும் இப்படி சொல்ல போனா பல பித்ராக்கள் உண்டாக இடம்பாடு இருக்கு. இரண்டாவது ஒரு சம்பவம், நான் ஓதிய குர்ஆனுடைய திருவசனத்துக்கு அது இறங்குவதற்கும் காரணமாக இருப்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் இதுக்கு கருத்து தெரிவிச்சிருக்கிறார்கள். சில சஹாபாக்கள் ஒன்று செய்தார், இஸ்லாம் ஒன்றை போதிக்கிறது, ரஹ்மானியத்துல் இஸ்லாம், துறவித்தனம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. ஒவ்வொருவரும் தான் நினைச்ச மூப்புக்கு ஒன்றையும் செய்ய ஆரம்பிச்சா இன்றே இந்த நாட்டில் நாங்க படக்கூடிய கஷ்டத்துக்கு அதுதான் காரணம் என்பதை அதை எல்லோரும் புரியக்கூடியதாக இருக்கும். தன்னிச்சைப்படி ஒவ்வொருவரும் ஒரு ஜமாத்துக்கு கட்டுப்படாமல், ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படாமல் ஒவ்வொருவரும் தன்னிச்சப்படி செய்ய ஆரம்பிக்க கொள்ளதான் இப்படிப்பட்ட ஃபித்னாக்கள் உண்டாக ஆரம்பிச்சு விடுகிறது. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் என்ன சத்தியம் செஞ்சாங்கன்னா ஒரு பத்து பேர் சேர்ந்திருந்தாங்க. அதுல ஒருவேளை அபூதரும் இருந்தாங்க, உஸ்மான் இப்னு மதூன் இருந்தார்கள், ரதியல்லாஹு போன்ற மிக மூத்த சஹாபாக்கள் இருந்தாங்க. சொன்னாங்க, நான் இது கூட மாமிசம் சாப்பிட மாட்டேன், நான் மெல்லி ஆடை தான் அணிவேன், கடிச்ச கோணி மாதிரி இருக்கக்கூடிய ஆடைகள் தான் அணிவேன், கல்யாணம் முடிக்க மாட்டேன். இப்படி ஒரு தீவிர போக்கை அவர்கள் அங்கு கடைபிடித்தார். இந்த செய்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தியது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கண்டித்தார். நபி அவர்கள் இதை கண்டித்தார். கண்டித்ததற்கு பிறகு அல்லாஹ் தாலா இந்த குர்ஆனுடைய திருவசனங்களை எழுதினான். يا ايها الذين امنوا اسواسك لي لا تحرموا الطيبات ما احل الله لكم الله لا لاكيه நல்லவைகளை நீங்கள் ஹராமாக்கி விடவேண்டாம். ولا تعتدوا வரம்புமீறி நடக்கவேண்டாம். ان الله لا يحب வரம்புமீறி நடக்கக்கூடியவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பது கிடையாது என்பதை அல்லாஹ் تعالی குர்ஆன்ல மிக தெளிவாக காண்பித்தான். அதனால் கண்ணியமானவர்களே, நாங்க இந்த குர்ஆனுடைய திருவசனங்கள், இந்த சஹாபாக்கள் காலத்தில் நடந்த சில சம்பவங்கள், இதிலிருந்து ஒரு பாடம் எடுக்கிறோம். ஜமாத்தை விட்டு பிரிஞ்சு போய் மார்க்கம் சொல்லவோ, மார்க்கத்தை தண்ட கைவசம் எடுத்துக்கொண்டு இந்த சிந்தனைகளை மக்களை வழிநடத்தவோ ஒரு நாளும் உட்படக்கூடாது. எப்பொழுதும் அலைக்கும் ஜமா என்று நபி அவர்கள் கற்றுத்தந்த ஜமாத்தோட சேர்ந்திருந்து, உலமாக்களோடு சேர்ந்திருந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வழி நடத்தக்கூடிய அந்த தக்வா உள்ள, பயபக்தி உள்ள, அறிவுள்ள அந்த உலமாக்களுடைய வழிகாட்டில் நாங்கள் இருந்து கொள்வோம்னா எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இல்லைண்டா ஒவ்வொருவரும் நினைச்ச மூப்புக்கு மார்க்கத்தை தீர்ப்புகளை கொடுக்க போக்குல பயங்கரமான ஒரு சிந்தனை ஏற்படுகிறது. செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 2019 என்ற கையில் இருக்கக்கூடிய ஒரு வர்த்தமானி கெசட். இதுல சுமார் 68-70 பேர் இலங்கையுடைய எங்களுடைய 1400 வருட வரலாறுல நடக்காத ஒன்றுதான் இது நடந்திருக்கு. அது என்ன? இந்த 60 பேருடைய பேர் பட்டியல் போடப்பட்டு இவர்கள் இன்டர்நேஷனல் தீவிரவாதிகள் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இது முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட இந்த நாட்டில் இந்த 9/9/2019 என்பது எப்படி 21/4/2019 எமக்கு மிகவும் ஒரு சோகமான நாளாக அமைந்துவிட்டதோ, அதே போலதான் இந்த நாளும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக இது அமைந்துவிட்டது. இதுல பேர் பட்டியலிடப்பட்டு இந்த கெசட் ஒன்று, வர்த்தமானி ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இதுக்கு பல சட்டங்கள் இருக்குது, அதை வழக்கறிஞர்கள் கிட்ட நீங்க கேட்டுக்கொள்ளலாம். இவர்களுடைய சொத்து பறிமுதல், இவர்களுடைய நாட்டுடைய பிரஜைய இல்லாமல் ஆக்குறது, பலவிதமான கஷ்டங்கள்ல இந்த குடும்பங்கள் இப்ப ஆளாக போகிறார்கள். கனிமான்களே, இதுக்கு நானும் நீங்களும் ஒரு வகையில பங்காளிகளாக மாறும். நானும் நீங்களும் இதுக்கு அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும். 2015 ஜூலை மாதம் நாம் இலங்கையில் ஒரு பிரகடனம் ஏற்படுத்தினோம். அது ISIS-க்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. பலமுறை இதை பற்றி உங்களுக்கு மத்தியில் பேசப்பட்டிருக்கிறது. நீங்க ஒவ்வொருவரும் நெஞ்சில கையை வச்சு பார்க்கணும். இத ஒரு ஏபோசைஸ் தாள் இவ்வளவுதான் இருக்கும். அது சிங்களத்தில் தமிழ்ல பிரிண்ட் பண்ணப்பட்டு எடுத்தீங்கன்னா அது அவ்வளவுதான் இருக்கும். இந்த தீவிரவாத போக்குக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது என்று 2015 வெளியிடப்பட்டதை உலமாக்கள் பல சந்தர்ப்பத்தில் பேசியும் நாங்கள் எந்த அளவுக்கு அதை உள்வாங்கிக் கொண்டோம், எந்த அளவுக்கு அதை விளங்க முயற்சி எடுத்தோம், எந்த அளவு எங்களோட வீட்டில் கொண்டு போயிட்டு இதை பகிர்ந்து கொண்டோம், எந்த அளவுக்கு எங்களோட வாலிபர்களுக்கு இதை எத்தி வைத்தோம், சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக் கொடுக்கிறது போல, ஸ்கூலுக்கு போ மகனே என்று சொல்றது போல, பள்ளிக்கு போ மகனே என்று சொல்றது போல, இதையும் படிச்சுக்கோ மகனே, இந்த தீவிரவாத போக்குல போயிடாத என்பதையும் சொல்லிக் கொடுப்பதை ஒவ்வொரு பெற்றோருக்கும், ஒவ்வொரு ஆலிமுக்கும், ஒவ்வொரு மஹல்லா வாசிக்கும் கட்டாய கடமையாக இருந்தது. நான் இந்த சபையில ஜும்மா நடத்துவதனால் உங்களை கை தூக்க வைக்கலாது, ஆனா உங்களோட நெஞ்சில கையை வச்சு நீங்க கேட்கலாம், நாங்க யார் யாரெல்லாம் இதுல தெரிஞ்சிருக்கிறோம். தெரிஞ்சிருக்கலன்னா இதுக்கு பெரிய தௌபா முதலாவது செய்யணும் எல்லாரும். ஏன், இலங்கையிலிருந்து ஒருவர் அங்கு ஈராக்ல போய் ஒரு குடும்பமே அதுல ஒருவர் அழிக்கப்பட்டார் என்ற செய்தி வந்தவுடனே அது 21/4/2019 எப்படி திடுக்கிடும் நாளாக இருந்ததோ அதை விட பெரும் திடுக்கிடும் நாளாக தான் இலங்கையில் எங்களுக்கு இருந்தது. நாங்கள் கத்தினோம், கதறினோம், பிறட்டினோம், மஸ்ஜிதுகளை ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் ஏறி இறங்கினோம், ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலையும் இதை பயான் செஞ்சோம். ஆனா பாமர மக்கள், பொதுமக்கள், உலமாக்களும் சில நேரத்தில் அதை எப்படி எடுத்து செயல்படணுமோ அப்படி செயல்பட இல்லை என்பதை மிக தெளிவாக இந்த விஷயங்கள் காண்பிக்கிறது. இதுக்கு மேலும் இந்த தவறை செய்யக்கூடாது. அல்லாஹ் இடத்துல நோம்பு 27 மட்டுமல்ல டவுன் மஸ்ஜிதில் ஒன்று சேர்ந்து தௌபா செய்வது என்பது அதே ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணும். இன்று நாம் செய்ய வேண்டிய தௌபா, யாரெல்லாம் எங்கட சமூகத்தை எங்களை தீவிரவாத போக்கிலிருந்து நீ பாதுகாத்து. உலகத்தில் பெரும் சக்திகள் இன்று இதை ஒரு பிசினஸாக செய்து வருகிறார்கள். அதுக்கு நாங்க தான் இலக்காக மாறிவிடுகிறோம். எங்கட வாலிபர் சமீபத்தில் ஒரு வாலிபர், அவர் ட்ரினிடாட் எங்கேயோ இருக்கிற நாட்டில் உள்ள ஒருவர் சொன்ன மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு அவர் சொல்றார் தஜ்ஜால் வந்துட்டாரு. தஜ்ஜால் யாரு? இந்த அமெரிக்கா இவங்க தான் தஜ்ஜால். அதுதான் இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. அவர் சொன்னதை எடுத்துக்கொண்டு இவரும் இதுக்கு பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சு. எங்கேயோ இந்த கூகுள் வழிகாட்டல்கள் எடுத்துக்கொண்டு, ஃபத்வாக்கள் எடுத்துக்கொண்டு தவறான போக்குல இன்னைக்கு வாலிபர்கள், படித்தவர்கள் போக ஆரம்பிச்சு விடுகிறார்கள். எங்கட இந்த பகுதியை சேர்ந்த ஒருவர், அவர் வந்து என்னிட்ட சொல்லுவார், முந்தி குரான ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன் சொல்லுவார். இப்ப அவர் சொல்றாரு ஹதீஸ் என்பதே கிடையாது என்று சொல்றாரு. 17 மணி நேரம் நான் குரான ரிசர்ச் பண்ற பாப்பா, உனக்குள்ள வேலை இல்ல, நீ குரான ரிசர்ச் பண்ணி கொண்டு உனக்கு அப்படி வேணும்னா நீ மதரசால போயிட்டு இருந்து படி என்று நான் சொல்லியிருக்கிறேன் அவருக்கு. ஆனா அவர் இப்ப இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டார். கன்னியமானவர்களே, இந்த ஹுத்பாவை வாழ்க்கைக்குரிய ஒரு ஹுத்பாவாக எடுத்து, நடுநிலைமை கடைபிடித்து, தீவிரவாத போக்குகளில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு, மார்க்கத்தில் எது செய்யணுமோ அதை செய்து கொண்டு, நிதானத்தோடு நடந்து கொள்றது எல்லாருக்கும் காலத்தின் தேவையாக இருக்கு. ஒவ்வொருவரும் அந்த பகுதியில் உள்ள உலமாக்கள், ஜமியத்துல் உலமா இன்றைக்கு 130 டிவிஷன்களை வைத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இன்றைக்கு 100 வருடத்தை இந்த ஜமியத்துல் உலமா அடைய போகிறது. அரசியல்களுக்கு அப்பால் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில பல விஷயங்களை முகம் கொடுத்து தன்னுடைய சக்திக்கேற்ப உலமாக்கள், 7500 பேருக்கு மேற்பட்டவர்கள் பலவிதமான பணிகளை செய்து வருகிறார்கள். இவைகளை கருத்துக்கெடுத்து மார்க்கத்தை சரியான இடத்தில் அடையாளம் கண்டு, ஒன்று இப்படியான மதரசாக்களுக்கு போகணும் மார்க்கம் கேட்க, இரண்டாவது ஜமியத்துல்லமா தாய் சங்கத்துக்கு ஒரு டெலிபோன் கோல் எடுத்து அப்படி தேவைப்பட்டா கேட்கணும், ஆக சிறந்ததை அவங்களோட ஊரில் இருக்கக்கூடிய மதரசாக்களுக்கு போயிட்டு தண்ட விஷயங்கள் தெரிஞ்சு கொள்றது மிக சிறப்பாக இருக்கும். மேலான சகோதரர்களே, இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த வழிகாட்டலாக இருக்கிறது. நாங்க இந்த வருஷம் 7ஆம் திகதி, கடந்த 2019 ஏப்ரல் மாதம் 7ஆம் திகதி பிஎம்எஸ்எஸ் ஹாலில் இந்த நாட்டுடைய ஒரு வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வொன்றை நாங்கள் ஏற்பாடு செஞ்சோம். அதுதான் 8-9 வருஷமாக 50 உலமாக்கள், துறை சார்ந்தவர்கள் சேர்ந்து சிங்கள மொழியில செய்யப்பட்ட குரானுக்குள்ள விளக்கத்தோட மொழிபெயர்ப்பை நாங்கள் அன்றைக்கு வெளியிட்டோம். 2019 ஏப்ரல் மாதம் 7ஆம் திகதி அந்த நேரத்தில் இந்த நாட்டுடைய பிரசிடென்டாக இருந்த அவர்களும் அவர்களை கொண்டுதான் முதல் கோப்பி கொடுத்து நாங்கள் இதை செய்தோம். எதுக்காக இதை செஞ்சோம்னா, எங்களுக்கு தெரியும் 2015 அல்ல 2014 அல்லாஹ் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்தான். நான் 2014 இந்த ISIS தீவிரவாதம் என்பதை பேசி வந்திருக்கிறேன். இந்த நாட்டுடைய துப்பறிய கூடியவர்களுக்கும் இந்த செய்தி அந்த நேரத்தில் சொல்லி வந்திருக்கிறோம். ஜனவரி மாதம் சென்ற வருடம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி கூட இந்த ஜஹரான் என்பவன் யார் என்பதை நாம் டிஃபென்ஸ் செக்ரட்டரியிட்ட பேசிட்டு அவரிடத்தில் சொல்லியிருக்கிறோம். கனிமார்களே, இப்படி நாங்களும் நீங்களும் அலட்சியமாக இருந்துட்டோமோ, ஒருவேளை அவர்களும் அலட்சியமாக இருந்துட்டாங்களா என்று அது என்ன தோன்றுகிறது? நாங்கள் அலட்சியமாக இருந்தது என்றதில் மாற்று கருத்தே கிடையாது. அவர்கள் அலட்சியமாக இருந்தார்களா இல்லது என்பதை அது கோர்ட்டு தான் தீர்மானிக்கணும். அது என்ற வேலை அல்ல. நாங்கள் இப்படி ஒரு தகவலை கொடுத்தோம் என்பதை சொல்ல முடியும். ஆனால் நீங்களும் நாங்களும் அலட்சியமாக இருந்தோம் என்பதே அது எனக்கு நிச்சயமாக தெரியும். அது உறுதியாக சொல்ல முடியும். அதனால இதுக்கு மேலும் இப்படிப்பட்ட விஷயங்கள் அலட்சியம் இல்லாமல் நாம் ஒரு சிறந்த உம்மத்தாக மாறுவதற்கு அல்லாஹுடைய குர்ஆனை நாம் ஏந்தியவர்களாக அல்லாஹ் இந்த நாட்டில் நமக்கு ஒரு நல்ல சூழலை தந்திருக்கிறார். நாம் 2000 வருட வரலாறை பெற்றிருக்கிறோம். நாம் என்று சொல்லும் பொழுது அரபு பாஷை இந்த நாட்டில் 2200 வருடங்களாக பேசப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அரபிகள் இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வருவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். 1000 வருடம் 1200 வருடம் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் மிக கௌரவமாக கண்ணியமாக வாழ்ந்திருக்கிறார்கள். இப்ப முஸ்லிம்களுடைய இவைகளை பார்க்கக்குள்ள அவர்களுக்கு ஒரு பதற்றமும் பயமும் வருகிறது. ஒரு நாளும் இஸ்லாம் ஒரு உயிர் அனாவசியமாக கொள்வதை அனுமதிச்சதே கிடையாது. ஒரு எறும்ப கடிச்சதுக்கு ஒரு எறும்பு கூட்டத்தை அழிச்சு போட்ட ஒரு நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்ததையும் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹி முஸ்லிம் பதிவு செய்திருக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதை ஹதீஸாக பயான் செய்திருக்கிறார். அதனால் ஒரு மான் குட்டிய கூட தன்னை தாய் விட்டு பிரித்ததை பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார். ஒரு ஆடை அறுக்கும் பொழுது அதில் முன்னுக்கு கத்தியை தீர்த்த வேண்டாம் என்று ரவி அவர்கள் தடுத்தார். ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருந்து புட்டுவமாக பயன்படுத்துகிறாயே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். கால்நடைகளுடன் மிருகங்களுடனும் நடந்து கொள்ளும் விதத்தை கற்றுத்தந்த மார்க்கம் மேலான சகோதரர்களே, அதில் மனிதர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று ஒரு யூதனுடைய பணத்துக்கு எலும்பி நின்று நபி அவர்கள் இப்படிதான் கௌரவிக்க வேண்டும் என்று சொல்லி தந்தார்கள். ஒரு நாள் நான் இந்த மெயின் ரோட்ல வந்து கொண்டிருக்கிறேன். 7-8 வருஷத்துக்கு முன்னால இருக்கும். கொஞ்சம் மச்சதுக்கு பக்கத்துல ஒரு பிணம் போய் கொண்டிருக்கிறது. நான் வாகனத்திலிருந்து இதே ஆடையுடன் அப்படி கீழே இறங்கி நின்று எல்லாரும் அது வாகனம் அடி எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. எல்லாரும் உச்சம் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். இது சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இமாம் நவ்வி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இது இன்றும் அமல்ல இருக்குது என்று சொல்கிறார். இவைகளை நாம் எது மார்க்கத்தில் கூடாதோ அதை நாங்கள் செய்யவே தேவையில்லை. யாரையும் திருப்திப்படுத்த செய்ய மாட்டோம். ஆனா எது மார்க்கத்தில் அனுமதி இருக்குதோ அது உலமாக்களிடத்தில் கேட்டு சகவாழ்வை கட்டி எழுப்பணும், சந்தேகங்களை நிவர்த்தி செய்யணும். இது சம்பந்தமான சில விவரங்களை இன்ஷா அல்லாஹு தஆலா நான் 2 ரக்அத் நீங்க சுன்னத் தொழுததுக்கு பிறகு ஜும்மாவுடைய நான் இன்ஷா அல்லாஹ் ஒரு 10-15 நிமிஷம் பேச இருக்கிறேன். அதுல இதுக்கு மேல நான் ஜும்மாவுடைய நேரத்தை நீடிக்க மாட்டேன். எல்லோரும் தாராளமாக இருந்து சிறிது நேரம் செலவழித்து அதுல நீங்க எல்லோரும் பயனடைமாறு வேண்டிக் கொள்கிறேன். நான் இன்று சொன்ன இந்த விஷயத்தை எல்லாரும் கருத்துக்கெடுத்து நடைமுறைப்படுத்துங்க. ஜமீத்துலமா வெளியிட்டிருக்கும் 6 பிரகடனங்களையும் ஒவ்வொரு மஸ்ஜிதும் அதை எடுத்து வைங்க. ஒவ்வொருவரும் அந்த 6ஐயும் படிங்க. இறுதி நபித்துவம் என்ன, சஹாபாக்களுடைய சிறப்பு என்ன, பிறையுடைய தீர்மானங்கள் என்ன, சகவாழ்வு என்றால் என்ன, சமூக ஒற்றுமை என்றால் என்ன, தீவிரவாத போக்கு என்றால் என்ன, அதே நேரத்தில் ஒரு வழிகாட்டல் கொடுத்திருக்கிறோம். உலமாக்கள் பயான் ஜும்மா ஃபுத்வா செய்யக்குல ஒரு நிதானமான போக்குல செய்யணுமே தவிர ஒரு தீவிரமாக மக்களை பதட்டத்திலையும் மக்களுக்கு ஏசியும் பேசியும் ஜும்மா நடத்தக்கூடாது. நிதானமாக பயான்களை நடத்திக் கொள்ளணும் என்ற ஒரு வழிகாட்டலையும் கொடுத்திருக்கிறோம். இந்த 6 பிரகடனங்களுடன் இந்த வழிகாட்டலையும் எடுத்துக்கொண்டு முஸ்லிம் சமூகம் நகரும் பொழுது இன்ஷா அல்லாஹு தஆலா இந்த ஏற்பட்ட இந்த பிரச்சனையிலிருந்து வெகு சீக்கிரமாக
நாங்கள் வெளியாக வேண்டிய ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அரசியல் எலெக்ஷனும் வரப்போகிறது, அதிலையும் சில வழிகாட்டல்கள் ஜெமித்துலமா கொடுத்திருக்கிறது, அதையும் கருத்துக்கு எடுத்துக்கொண்டு செயல்படுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் நசீஹத் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா எம் அனைவர்களையும் ஒரு ஒற்றுமையான சமூகமாக வாழ கிருபை செய்வானாக. ஒரு நிதானத்தை பேணி இஸ்லாத்தை உண்மையான இந்த மார்க்கத்தை உண்மையான முறையில் பின்பற்றி வாழ கிருபை செய்வானாக. யாழ் எமக்கு நீ மறைமுகமான உதவியை செய்வாயாக. எமக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த சோதனையிலிருந்து எம் அனைவர்களை விடுவிப்பாயாக. இஸ்லாத்தை பற்றி ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இந்த தவறான எண்ணத்தை போக்குவதற்கு அல்லாஹ் எங்களுடைய சக்தியை, பணத்தை, காலத்தை, நேரத்தை ஒதுக்கி நாம் ஒவ்வொருவரும் பாடுபட நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹ் குர்ஆனையும் ஹதீஸையும் உன்னுடைய தீனையும் அல்லாஹ் உன்னையும் உன்னுடைய ரசூலையும் நாங்கள் எல்லாத்தை விட மேலாக மதிக்கக்கூடியவர்கள். அந்த மதிப்பை நிலைநாட்டக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருவாயாக. எங்களுடைய கவலைகள் துன்பங்களை போக்கிடுவாயாக, பிரச்சனைகளை தீர்த்து விடுவாயாக. அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் மறைமுகமான உதவிகளை செய்வாயாக. الحمد لله الحمد لله عليه ذات عظيم الصفات السميع السمات كبير الشان جل قدر في الذكر مطاع الأمر جليل برهان فخيم الاسم قدير كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء أمام الإحسان سريع الحساب شديد العقاب عليم العذاب السلطان وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا أيها الناس وحد الله فإن التوحيد والستعاد واتقوا الله فإن التقوى ملاك الحسنات عليكم بالسنة فإن السنة تهدي للطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى قال الله سبحانه وتعالى والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات الذكر الحكيم. أستغفر الله سالم المسلمين فاستغفر الله.